எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் ஹரிகரன். யார் ஈழத்தமிழர்கள்? நீங்கள் பொதுவாக எல்லா அரசியல் வெளியிலும் பொலிட்டிக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அதில் ஈழத்தமிழர்கள்ன்ற ஒரு பதம், ஒரு வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணப்படுறத நீங்கள் கேட்பீங்க. ஈழத்தமிழர்கள் யார் என்பது இன்று நிறைய பேருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை தான் அதை குறிக்குது என்ற ஒரு பேசிக் புரிதல் மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு ஆழமான பார்வை யாருக்குமே கிடையாது. ஈழத்தமிழர்களின் வரலாறு என்ன, அவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், எங்கிருந்து சென்றார்கள், இந்த இப்படியான நிறைய டிபேட்ஸ் வாதங்கள் நடக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால் ஒரு சிறு அறிமுகத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஒரு மக்கள் கூட்டத்துக்கே ஒரு அறிமுகம் தேவையா? அதுவும் சக தமிழனுக்கே இன்னொரு தமிழன் யார் என்பதை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குதா நீங்கள் நினைக்கலாம். இருக்குது என்பது தான் ஒரு அவலச்செய்தியாக இருக்குது எங்களோட மக்கள் மத்தியில். ஏனென்றால் தமிழர்கள் என்று நீங்கள் பொதுவாக எடுத்தாலே எங்களோட வரலாறு என்பது, நாங்கள் படிக்கிற வரலாறானது எங்கள் மக்கள் எங்கள் மண் சார்ந்த வரலாறாக இருப்பது மிகவும் குறைவு. ஏனென்றால் இந்திய ஒன்றியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், இலங்கை என்னும் அந்த தீவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அதில் நாங்கள் இரண்டு தாயக நிலங்களிலேயும் ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளே தான் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கான அந்த வரலாறு என்பது, எங்களோட மக்களின் வரலாறு என்பது, எங்களின் வரலாறு என்பது சரிவர எங்களுக்கு கற்பிக்கப்படுவது இல்லை. இந்த சிஸ்டம், இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் எங்களோட ட்ரூ ஹிஸ்ட்ரியை நாங்கள் படிக்கிறதுக்குரிய, அறிந்து கொள்கிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கு. ஈழத்தமிழர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், அதற்கு முன்பு தமிழர்கள் யார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. தமிழர்கள் வந்து தெற்காசியாவில் இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தின் பூர்வகுடி மக்கள், இந்திய ஒன்றியத்தின் ஈழத்தின் பூர்வகுடி மக்கள் என்று தான் நாங்கள் முதல்ல சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இந்திய ஒன்றியத்தின் ஈழத்தின் பூர்வகுடி மக்கள் என்று சொல்கிறேன்னா, இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இந்தியா அண்ட் அந்த மேப் இருக்குது தானே, அது வந்து ஒரு 3000-4000 இயர்ஸ் அகோ அப்படி ஒரு மேப் இருந்ததில்லை, அப்படி போர்டர்ஸ் இருந்ததில்லை. ஈழம் என்பது, இலங்கை என்பது இன்று இருப்பது போன்ற ஒரு அரசுக்குள்ளேயோ எல்லைகளோடோ இருந்ததில்லை. தமிழர்களின் தாயக நிலம், அதாவது ஹோம்லேண்ட் என்பது தாய் தமிழகம் மற்றும் தாயகம் ஈழத்தை உள்ளடக்கியதாகத்தான் இருந்தது. ஏனென்றால் நீங்கள் ஒரு 3000-4000 இயர்ஸ் அகோ தமிழர்கள் வந்து நாகர்களாக, இயக்கர்களாக, பூர்வக்குடி மக்களாக தாய் தமிழகத்திலும், தாய் தமிழகம் என்று சொல்கிறது பிகாஸ் தமிழகம் வந்து, தமிழ்நாடு வந்து தமிழர்கள்ட ஒரு கல்ச்சரல் பேரண்ட்டாக இருக்குது. தாயகம் ஈழம் என்று நாங்கள் சொல்கிறது தாயகம்ண்டா ஹோம்லேண்ட், ஈழம் என்பது ஒரு ஹோம்லேண்டாக இருக்கு. அப்போ தமிழர்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நாங்கள் வந்து ஈழத்தின்ட தமிழ்நாட்டு பூர்வக்குடி மக்கள், இண்டிஜினஸ் பீப்புள், ட்ரெடிஷனல் ஓனர்ஸ். அப்போ இது இரண்டுமே எங்கள் தாயக நிலங்கள், ஹோம்லேண்ட்ஸ். அதுக்கு நடுவில் அதை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் அந்த கடல் செய்யுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த கடல் கூட தமிழர்களின் கடலாகத்தான் இருந்தது. கடல் எங்களை இணைக்கும் ஒரு வேலையைத்தான் செய்யுதே தவிர அது எங்களை பிரிக்கவில்லை. ஸோ ஈழமும் தமிழ்நாடும் தமிழர்களின் ஹோம்லேண்ட்ஸ், தாயக நிலங்கள். நாங்கள் தான் அந்த நிலங்களின் ட்ரெடிஷனல் ஓனர்ஸ், இண்டிஜினஸ் பீப்புள். அப்போ அந்த இண்டிஜினஸ் பீப்புள்ண்டா என்ன, ட்ரெடிஷனல் ஓனர்ஸ் என்னண்டா, அந்த மண்ணில் வந்து ஆதி காலம் தொட்டே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு தொடர்ச்சியோடு, ஒரு கண்டினியூவேஷனோடு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறுல நிறைய மக்கள் வந்து இடம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளுக்கு, சரியா, நாடோடிகளாக போய் குடியமர்ந்த கதைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆதி மனிதன் ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போது, அந்த ஏர்லி செட்டில்மெண்ட்ஸ், த ஒரிஜினல் ட்ரெடிஷனல் ஓனர்ஸாக இருந்தவர்கள் உருவாக்கிய, அவர்களோடு பரிணாமித்த, இவால்வான மொழி தான் இன்று நாங்கள் பேசக்கூடிய தமிழ் மொழி. அதனால தான் குகைகளிலும் இங்கும் அங்குமாக தமிழின் ஆதி வடிவம் வந்து உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. அது ஈழத்திலேயும் தமிழி வடிவங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, தாய் தமிழ்நாட்டிலையும் காணக்கூடியதாக இருக்கிறதுக்கு காரணம், வி செட்டில்டு அண்ட் வி அஸ் அ செட்டில்மெண்ட், அஸ் அ சிவிலைசேஷன் ஃப்ளரிஷ்ட் இன் திஸ் ஹோம்லேண்ட்ஸ். இந்த நிலப்பகுதிகளில்தான் நாங்கள் ஒரு நாகரிகமாகி எங்கள் மொழி பரிணாமித்து தாய்த்தமிழ் பிறந்து வளர்ந்து இன்று இப்படி ஒரு உன்னத நிலையில் இருப்பதற்கு இந்த நிலத்தில்தான் அவள் வேரூன்றினாள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கணும். இந்த நிலங்களில்தான் அவள் வேரூன்றி நின்றாள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஸோ ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் அப்படி தாய் தமிழ்நாட்டு உறவுகளைப் போல ஈழத்தின் பூர்வகுடி மக்கள். ஈழம் என்று சொல்லும்போது அது அந்த ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் குறிக்கும். இலங்கையின் ஒரிஜினல் நேம் ஈழம். அப்போ அந்த ஈழத்தில் தான் தமிழர்கள் நாகர்களாக இயக்கர்களாக வாழ்ந்து வந்தார்கள். நாகர்கள் இயக்கர்கள் எல்லாருமே தமிழ் மொழி பேசிய தமிழ் மக்கள் தான். அந்த மக்களின் தொடர்ச்சியாகத்தான் நாகர்களின் தொடர்ச்சியாகத்தான் தமிழர்களும் இருக்கிறார்கள். நாகர்களும் தமிழ் மொழியைத்தான் அதன் ஆதி வடிவில் பேசியிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. அதுக்கு தொல்லியல் சான்றுகளே இருக்குது, ஆர்கியோலாஜிக்கல் எவிடன்ஸே இருக்குது. ஈழத்தில் மட்டக்களப்பு என்ற ஒரு இடத்துல ஒரு நாக கிணறு கண்டெடுக்கப்பட்டது, அதில் தமிழில் எழுதப்பட்டிருக்கிற சான்றுகள் எண்ணற்ற சான்றுகள் இருக்குது. அப்போ ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் ஈழத்தின் பூர்வக்குடி மக்கள். எங்களுக்கு ஒரு 4,000-5,000+ இயர்ஸ் ஒரு சிவிலைசேஷனல் ஹிஸ்ட்ரி ஈழத்தில் இருக்குது. நீங்கள் சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொண்டீங்கள் என்றாலும் ஈழம் என்ற சொல், ஈழத்துணவு என்ற ஒரு சொல்லோடு அறிமுகமாகிறது பட்டினப்பாளையில். சங்க இலக்கியங்களை எழுதிய புலவர்களில் ஈழத்திலிருந்து மதுரைக்கு சென்று அதுக்கு கன்ட்ரிபியூட் பண்ண போயட்ஸ், கவிஞர்கள், அறிஞர்கள், பெருமக்களும் இருக்கிறார்கள். வரலாறு நெடுக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஈழத்தமிழர்கள் என்று சொல்வது வந்து ஈழத்தின் பூர்வக்குடி மக்கள், ஒரிஜினல் இண்டிஜினஸ் பீப்புளை தான் சொல்கிறோம். இப்போ ஈழத்தில் என்ன சிக்கல், ஏன் ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனை இங்கேருந்து தொடங்குது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கீழடி நாகரிகம் என்று பார்க்குறீங்களோ இல்லோ, கீழடி நாகரிகம் என்று நீங்கள் கண்டிருப்ப இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். கேள்விப்படவில்லை என்றால் ப்ளீஸ் சர்ச் கீழடி நாகரிகம். இப்போ ரீசண்டாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது, எக்ஸ்கவேட் பண்ணி அவர்கள் வந்து தமிழர்கள் அந்த காலத்திலேயே மொழியோடும் ஒரு பண்பாடோடும் ஒரு நாகரிகமாக வாழ்ந்ததுக்கான ஒரு சிவிலைசேஷனல் ஹிஸ்ட்ரி தான் கீழடி. கீழடி உயிர்ப்போடு, கீழடி சிவிலைசேஷன் உயிர்ப்போடு இருந்த அந்த காலப்பகுதியில் ஈழத்தில் கதிரமல நாகரிகம் என்ற ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த நாகரிகம் எப்படி நீங்கள் கீழடியில் நெசவு தொழிற்சாலைகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறதோ அதுபோல் ஈழத்திலும் நெசவு தொழில்கள் செய்து கொண்டு மக்கள் வாழ்ந்து வந்த அந்த ஒரு நாகரிகங்கள் இருந்தது, தொழிற்சாலைகள் வாழ்விடங்கள் இருந்தது என்பதற்கான சான்றுகள் இருக்குது. அப்போ கீழடி நாகரிகம் உயிர்ப்போடு இருந்த அந்த டைமில் ஈழத்துக்கு வந்து நார்த் இந்தியாவில் இருந்து விஜயன் என்ற ஒருத்தர், ஒரு பிரின்ஸ், எக்ஸைல்டு பிரின்ஸ் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து அவர்கிட்ட கிங்டமில் இருந்து அவருடைய பிஹேவியர் சரியில்லை என்று சொல்லி அவரை எக்ஸைல் பண்ணுறி, நம்ம கிங்டம்மை விட்டு வெளியே ஏற்றுறீங்க. அப்போ அந்த நார்த் இந்தியன் பிரின்ஸ் பேர் விஜயன் என்றவன் அங்கே இருந்து ரெண்டு மூன்று ஷிப்ஸில் அவன் ஈழத்துக்கு வாரான். வந்த உடனே தேர் இஸ் அ வார் ஏன்னா அவன் ஒரு ஆக்கியூபாயிங் மிலிட்ரியாக இருக்கிறான், ஒரு ஆக்கிரமிப்பாளனாக இருக்கிறான். உடனே ஈழத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஈழத்தமிழர்களுக்கும் விஜயனுக்கும் இடையில் ஒரு போர் தொடங்குகிறது. அந்த போரில் விஜயன் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவன் தண்டை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டு, அன்று ஈழத்தில் இருந்த ப்ரொபப்ளி ஒரு பிரின்சஸாக இருந்தவ குவேனியோ யாரையோ அவவையும் இயக்கர்கள் அவவையும் படுகொலை செய்து ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலையை விஜயன் செய்கிறான். விஜயன் கமிட்ஸ் அ ஜெனசைட், ஈழத்தமிழர்களை கொன்று குவித்து அந்த நிலத்தை ஒரு பகுதியாக ஆக்கிரமிக்கிறான். அதற்கு பிறகு தாய் தமிழ்நாட்டில் இருந்து உதவிகள் வருகிறது. ஈழத்தில் இருந்தும் தமிழர்கள் திருப்பி திருப்பி போர் புரிகிறார்கள், சண்டை புரிகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு கம்ப்ளிகேட்டட் ஹிஸ்ட்ரி தொடர்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய வாரிசுகள் பிறகு மெல்ல மெல்ல அவர்கள் வந்து பாப்புலேட் பண்ண தொடங்கின பிறகு வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு வித கலனைசேஷனல் ஆக்டிவிட்டியை ஆரியர்கள் ஈழத்தில் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஆரியர்கள் என்று சொல்லும்போது வட இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்கள், அந்த ஆரிய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் வந்து கலனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீனம். அதை எதிர்த்து தமிழர்கள் தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார்கள். எல்லாளன் என்று எண்ணற்ற தமிழரசர்கள் பிறகு ஈழத்தில் ஆட்சி புரிந்து வந்திருக்கார்கள். எப்பயுமே வடகிழக்கு இலங்கையில் பார்த்திங்கன்னா நார்த்தர்ன் ஈஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் தமிழ் ஹோம்லேண்ட்ஸாக என்றுமே இருந்து வந்திருக்கிறது. அங்கே நாங்கள் ஆட்சி புரிந்து வந்திருக்கிறோம். நிறைய சிங்கள மன்னர்களாக இன்று அறியப்படக்கூடியவர்கள் வரலாற்றில் தமிழ் மன்னர்களாக இருந்திருக்கிறதுக்குரிய சான்றுகளும் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றா, இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம் ஒரு 400-500 இயர்ஸுக்கு. பிறகு சோழர்கள் வந்த பிறகு நிலைமை மாறுது. சோழர்கள் வந்து ஒரு டெஃபினட்டாக ராஜராஜன் ராஜேந்திரன் இவர்கள் எல்லாம் வரும்போது அவர்கள் ஈழத்தை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து தமிழர்களுக்கான அந்த பழைய அதிகாரம் கிடைக்கக்கூடிய வழிவகைகளை செய்கிறீங்க. பட் ப்ரையர் டு தட் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே நாங்கள் போகிறோம். கிளியராக யாருக்குமே தெரியாது யார் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னொடனே. பிறகு என்ன நடக்குதுண்டா, இந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருக்கிறீங்க தானே, அந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ் என்ன செய்கிறீங்கண்டா, ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணணும், ஹிஸ்ட்ரியை தங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும்னு சொல்லி மகாவம்சன்னு சொல்லி ஒரு க்ரானிக்கலை எழுத ஆரம்பிக்கிறீங்க. இந்த மகாவம்சன்றதில் வந்து இந்த விஜயன் என்ற சொன்னதான இந்த நார்த் இந்தியன் பிரின்ஸ் இன் எக்ஸைல் அவனை பற்றிய கதை வருகுது. அப்போ அவன் வந்து அங்கே இருந்து வந்ததாக அந்த மகாவம்சத்தில் சொல்லப்படுகிறது. அதில் எழுதின அந்த பௌத்த துறவிகள் ஒரு ஹிண்ட்டை ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போறினம், விஜயன் வந்தான், அவன் இந்த மண்ணின் பூர்வக்குடி இல்லை, அவன் வந்தபோது குவேனி என்ற ஒரு அரசி ஈழத்தை ஆண்டு கொண்டிருந்தது போல் அவன் ஒரு கதையை எழுதிட்டு போகிறான். அப்போ ஈழத்தில் வந்து தமிழர்கள் இருந்ததற்கான ஆதாரம் சிங்களவர்களின் அடிப்படை வரலாறு என்று அறியப்படக்கூடிய மகாவம்சத்தில் கூட இருக்குது. அப்போ இந்த பௌத்த துறவிகள் என்ன செய்கிறீனமெண்டா, அந்த மகாவம்சத்தின் ஊடாக சிங்களவர்கள் கனகாலமாக ஈழத்தில் இருந்திருக்கிறார்கள், குறிப்பாக ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கட்டுக்கதையை ஃபேமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த மகாவம்சத்தை யூஸ் பண்ணுறான். அது ஃபுல்லி ஹிஸ்டாரிக்கல் இல்லை, அதில் நிறைய மித்ஸ் இருக்குது. புத்தர் வந்து 3 முறை ஈழத்துக்கு வந்ததுன்ற ஒரு பொய் செய்தி அதில் இருக்குது. மற்றது அதாவது ஈழத்தை வந்து சிங்கள தேசமாக சிங்கள நாடாக அடையாளப்படுத்துவதற்குரிய வேலையை அந்த மகாவம்சம் என்ற நூலினூடாக செய்கிறோம். எப்படி நீங்கள் பாருங்கள், வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லி எழுதி வச்சு தமிழர்களை ஒடுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கி தமிழர்கள் மீது ஒரு சாதிய கொடுமையை வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து பார்ப்பனியர் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் திணித்தார்களோ, அதுபோல் ஈழத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து ஈழத்தில் ஒரு இன்ஃபீரியர் குரூப் ஆஃப் பீப்புள் என்ற மாதிரி இந்த சிங்கள பௌத்த துறவிகள் மகாவம்சத்தில் எழுதி வைக்கிறீன. அப்போ அது ஒரு ஹேட்டையும் ஒரு ரேசிஸ்ட் அஜெண்டாவும் தான் சிங்கள தேசத்தின் சிங்கள நேஷன் அந்த பேசிக் ஹிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஒரு வெரி ரேசிஸ்ட் அண்ட் ஹேட்ஃபில்ட் லைஸத்தான் அவன் வந்து ஹிஸ்ட்ரியாக அவன் படிக்கிறான், அவன் சின்ன வயசுலேருந்தே படிக்கிறான். அப்போ எப்பயுமே சிங்கள அந்த நேஷனல் கேரக்டருக்குள்ளே அந்த சைக்குக்குள்ளே தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது பேசிக்காகவே இருக்குது. ஸோ கன்ஸ்டன்ட் வார், அதுக்கு பிறகு சோழர்கள் வருகிறார்கள், பாண்டியர்கள் வருகிறார்கள், தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருக்கிறது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும். அதற்கு பிறகு கொலோனியல் காலத்திலையும் நாங்கள் தமிழர்கள் வந்து வடகிழக்கில் வந்து வி வர் த ரூலிங் பார்ட்டி, வி வர் த ரூலர்ஸ், எங்களுக்குண்ட ஒரு கிங்டம் இருந்தது, எங்களுக்குண்ட ஒரு ஜெஃப்னா கிங்டம் இருந்தது, வன்னியில் பண்டார வன்னியன்ற ஒரு சீஃப்டன் இருந்தார். இவ்வாறாக நாங்கள் தான் அரசாண்டு வந்தோம். பிறகு வெள்ளக்காரண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே ஈழம் போன பிறகு அவன்ட ஆக்கிரமிப்புக்குள்ளே போன பிறகு அவன்தான் ஈழத்தை ஒரு நாடாக யூனிஃபை பண்ணுறான். ஈழம் அவன் வருவதற்கு முன்று 3-4 ராசியங்கள் கொண்ட ஒரு தீவாகத்தான் இருந்தது. ஸோ வெள்ளக்காரன் வருகிறான், வந்தவுடனே இலங்கையை ஒரு நாடாக வலுக்கட்டாயமாக உருவாக்குறான் அவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸுக்காக. அதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான்டா, அவன் வெளியேறும்போது அதிகாரத்தை வந்து சிங்களவர்களுடைய கட்டுப்பாட்டுக்களை கொடுத்துட்டு போகிறான். சிங்களவர்கள் என்ன செய்கிறீனமெண்டா, தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை சுதந்திரம் பெற்றதிலிருந்து செய்ய தொடங்குறீனம் ஈழத்தில் அப்படி தொடங்குறீனம். இதுதான் தொடர்ந்து அதுக்கு பிறகு தமிழர்கள் திருப்பி அடிக்கிற வரலாறு தொடங்கிறது. விடுதலை புலிகள் இயக்கம் வந்து உருவாகி தமிழர்களுக்கான உரிமையை வென்றெடுக்க வந்த போராட்டத்தை செய்கிறீனம். இது வந்து பேசிக் ஹிஸ்ட்ரி, ஒரு ஓவர்வியூவாக உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஈழத்தில் வந்து வெள்ளக்காரன் இன்னொரு விஷயத்தையும் செய்கிறான். தாய் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய தமிழர்களை வந்து அந்த காலப்பகுதியில் அவன் ஆட்சி காலத்தில், வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய மலையகம் என்ற ஒரு பகுதியில் அவர்களை வந்து எஸ்டேட் தொழிலுக்காக, தோட்டம் செய்வதற்காக தாய் தமிழ்நாட்டிலிருந்து எங்களோட உறவுகளை இலங்கைக்கு கூட்டிகிட்டு வருகிறார்கள். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையக தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள், மலையகம் என்று சொல்கிறது வந்து ஈழத்தில், அதாவது தமிழீழம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவைத்தான் தமிழீழம் என்று, அதுதான் எங்களுக்கு ஹோம்லேண்ட் என்று இப்போ நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதுதான் எங்களோட ஹோம்லேண்டாக இருந்திருக்கு, ட்ரெடிஷ்னலாக ஹோம்லேண்டாக இருக்குது. மலையகம் என்று சொல்கிறது வந்து ஹில் கண்ட்ரி. ஹில் கண்ட்ரி வந்து இலங்கை தீவுண்ட சென்ட்ரல் ஏரியாவில் இருக்குது. ஸோ அது தமிழர்கள், ஈழத்தமிழர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் அந்த ஜியாகிரஃபிக்கல் ப்ராக்சிமிட்டி இல்லை, அதாவது எங்களை பிரிக்குது, சிங்கள தேசம் எங்களை பிரித்து வச்சுருக்கு. அப்போ மலையகம்ன்றது வந்து மலைப்பகுதி வந்து சிங்கள தேசத்துக்குள்ளே, சிங்கள நாட்டுக்குள்ளே தான் அது இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து இந்த நில ரீதியான தொடர்பு மலையக தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் கிடையாது. அப்போ மலையக தமிழர்கள் வந்து மலையகத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கான குடியுரிமையை சிங்களவர்கள் சுதந்திரம் கிடைத்த பிறகு அவர்களுக்கு இலங்கையில் இருக்க முடியாது, உங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு ஒரு போராட்டம் நடக்குது, ஈழத்தமிழர்களும் அதுக்காக போராடுகிறீனம். தந்தை செல்வநாயகம் என்ற ஒருவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈழத்தமிழர்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார். காந்தி ஆஃப் ஈழம் என்று கூட அறியப்பட்டவராக இருக்கிறார். ஒரு காந்திய வழியில் போராடக்கூடிய அந்த தந்தை செல்வநாயகம் என்பவர் ஆரம்பித்த இலங்கை தமிழரசு கட்சி வந்து தான் இலங்கை ஈழத்தமிழர்களோட முக்கியமான கட்சியாக இன்று இருக்குது. எப்படி தமிழ்நாட்டில் திமுகவோ அதுபோல் இலங்கையில் வந்து முக்கியமான ஒரு கட்சியாக, முதன்மையான கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்குது. அது தந்தை செல்வா தொடங்கிய கட்சி தான். அப்போ அந்த கட்சி வந்து ஜிஜி பொன்னம்பலம் ஐயா என்ற இன்னொரு ஐயாவோட ஒரு அரசியல்வாதியோட முரண்பட்டு தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. அது தொடங்கப்பட்டது வந்து மலையக தமிழர்களோட உரிமைக்காக போராடுறதுக்கு தான், அவர்களோட உரிமைக்காக போராடித்தான் தொடங்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். அன்றைய அரசு வந்து மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை மறுக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தபோது அந்த அரசை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான், ஜிஜி பொன்னம்பலத்திடமிருந்து பிரிந்து வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் இலங்கை தமிழரசு கட்சி. அப்போ அந்த கட்சியில் இருந்து தொடங்கி ஒரு அரசியல் போராட்டம் என்பது தமிழர்கள், ஈழத்தமிழர்களாகட்டும் ஈழத்தமிழர்கள் மொழியுரிமைக்காக, ஏன்னா எங்களுக்கு தமிழ் மொழி பயன்படுத்த முடியாது, சிங்கள மொழி மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்றாங்கள். எங்களோட நிலப்பகுதி, ஜஸ்ட் திங்க் லைக் திஸ், தமிழ்நாட்டுக்குள்ள வந்து லெட்டஸே நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வலுக்கட்டாயமாக இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தோ இங்கேயோ அங்கேயோ வந்து வந்து வலுக்கட்டாயமாக நிலங்களை எல்லாம் பிடிச்சி செட்டில்மெண்ட்ஸை வேணுமண்டே அந்த யூபியில் இருக்கக்கூடிய அந்த அரசு செய்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி எங்களோட தமிழர்கள் வாழ்கிற நிலப்பகுதிகளில் எல்லாம் நிலங்களை ஆக்கிரமித்து அதில் இந்த சிங்கள செட்டில்மெண்ட்ஸை கொண்டு வாரதாகட்டும், தமிழ் மொழியை பயன்படுத்த முடியாது, சிங்கள ஒன்லி சட்டம் என்று சொல்லி கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு அதையும் விட எல்லாம் கொடியது என்னென்றால் கலவரங்கள், ராயட்ஸ். சிங்கள தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு ஒரு ரைட்டிங் கல்ச்சர் இருக்குது. ஸோ 1915 1983 இப்போ 2014 இதில் எல்லா காலமும் இன்ஃபேக்ட் எவ்ரி டூ இயர்ஸ் இலங்கையில் வந்து ஒரு ரயட் நடக்கும். அவ்வளவுக்கு சிங்களவர்கள் வந்து தமிழர்களுக்கு எதிரான ஆன்டி டேமில் ராயட்ஸ் நடந்து கொண்டிருந்தது. இப்படியாக தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை மறுப்பு, அவர்களுக்கான அந்த அவர்கள் மலையக தமிழர்கள் தான் இலங்கை டூரிசம் என்று இன்றைக்கு சொல்கிறீங்களா, அதுக்கு முக்கிய ரீசனாக இருக்கக்கூடியது மலையக தமிழர்கள் தான். தே மேட் ஸ்ரீலங்கா மேஜர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் த்ரூ தேர் ஹார்ட் ஒர்க் என்று கூட சொல்லலாம். அவர்களோட அந்த உழைப்பின் ஊடாகத்தான் இன்று நீங்கள் இலங்கையை வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக பார்க்குறீங்களா. அப்போ அவர்களுக்கு வந்து பேசிக் சேலரி கொடுக்கறது இல்லை, ஒரு லிவிங் கண்டிஷன்ஸில் வச்சுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு என்ஸ்லேவ்டு மாதிரித்தான் அவர்கள் இருக்கிறார்கள், ஸ்லேவரி மாதிரி தான் இருக்குது மலையர் தமிழர்கள்ட நில.
ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதாகட்டும், அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதென்றதாகத்தான் இருக்குது. அப்போ இரண்டு, ஈழத்தமிழர்களாகட்டும் மலையகத்தமிழர்களே ஆகட்டும், ஒடுக்குற ஒரு வேலையை இந்த சிங்கள அரசு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் செய்து வருகிறது ஸ்ரீலங்கன் மிலிட்ரி ஊடாக. அப்போ இந்த போர் தொடங்கின பிறகு ஈழத்தமிழர்கள் அகதிகளாக்கப்படுகிறார்கள். தாய் தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வருகிறோம், ஏதிலிகளாக வருகிறோம். அதே மாதிரி உலகெங்குமே வந்து நாங்கள் பரவுகிறோம். ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படி எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அகதிகளாக, கனடா, எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அகதிகளாக ஈழத்தமிழர்கள் போகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70s to 90s காலப்பகுதியில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஈழம் தமிழ்ஸ் உலகெங்குமே பரவறினம். அந்த டைம் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருந்தவர். அவர் என்ன செய்கிறாருன்றா, நாங்கள் அகதிகளாக்கப்பட்டோம், எங்களுக்கு கொண்டு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் எங்களோட நாட்டின் விடுதலைக்காக போராடுகிற ஒரு மக்கள் தான் ஈழத்தமிழர்கள். நாங்கள் அடிமைகளாக இருக்க மறுத்து அகதிகளாக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம். அகதி என்பது ஒரு இழிநிலை அல்ல. ஏன் அகதிகளாக்கப்பட்டோம் என்றால், எங்களோட உரிமைக்காக நாங்கள் போராடினோம், நாங்கள் அடிமைகளாக இருக்க மறுத்தோம், அதனால் அகதிகளானோம். அகதிகளாக இருப்பது வந்து அடிமைகளாக இருப்பதை விட கேவலமில்லை. அப்போ நாங்கள் உலகெங்குமே பரவி வாழ்கிறோம். அப்போ நாங்கள் உலகெங்குமே பரவினோம். அப்போ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர், தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் என்ன செய்கிறாருண்டா, உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கான கட்டமைப்புகள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்கணும், தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கோஆர்டினேட்டடாக இருக்கணும் என்று சொல்லி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்கினார். நீங்கள் இன்று வந்து உலகத்தில் எங்கே போனாலும் ஒரு ஈழத்தமிழரை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஈழத்தமிழன் ஒரு அமைப்பு வைத்திருப்பான், ஒரு கடை வச்சுருப்பான், ஒரு கட்டமைப்பு வச்சுருப்பான். அங்கே எங்கே போனீங்கன்னா, எந்த நாட்டிலையும் தமிழுக்கான ஒரு முகவரியாக ஈழத்தமிழர்கள் மாறியிருக்கிறார்கள். உலக தமிழினத்தின் முகவரியாக ஈழத்தமிழர்கள் மாறியிருக்கிறார்கள். அந்த ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியது விடுதலை புலிகள் இயக்கம். அப்போ வேர்ல்ட் தமிழ்ஸ் என்று சொல்லும்போது, வேர்ல்ட் தமிழ்ஸ் என்று சொல்லும்போது, உலகத்தமிழர்கள் என்று சொல்லும்போது, தமிழ் உலகத்தமிழ் ஆனது ஏதிலிகளால், அகதிகளால், ஈழத்தமிழர்களால் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் கனடாவில் போனீங்க என்றாலோ, யூகேயில் போனீங்க என்றாலோ, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போனீங்க என்றாலும், தமிழ் மக்கள் வந்து ஒரு டாமினன்ட் ஃபேக்டராக இருக்கிற நம்ம அந்த பொலிட்டிக்ஸ், இன்டர்னல் பொலிட்டிக்ஸில் என்று கூட சொல்லலாம். லாபியிங் எஃபர்ட்ஸ் மற்றது அப்படி நிறைய, அந்த இக்கனமி வந்து கூட வெரி ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ தமிழர்களுக்கான உலக சந்தை, வேர்ல்டு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டதும் ஈழத்தமிழர்கள் என்று சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லுக் அட் மூவிஸ் ஆல்சோ தட் இஸ் த கேஸ். மற்றது தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய பொருட்கள், ஈழத்திலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு உலகத்தில் சந்தையை திறந்து வைத்ததும் ஈழத்தமிழர்கள் தான். அவ்வாறாக எங்களோட அந்த பொருளாதார ரீதியாகவும் உலகத்தமிழர்களாக ஈழத்தமிழர்கள் பெரிய முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறார்கள். இன்று ஸ்ரீலங்காண்ட ஜிடிபியை விட டபுள் த ஜிடிபி தமிழ் டயஸ்பராட்ட இருக்குதுண்டா, அது ஈழத்தமிழர்கள்னு, அந்த புலம்பெயர் தமிழர்கள் என்ற ஒரு மக்கள் கூட்டமாக நாங்கள் இருந்து தமிழர்கள் வந்து அந்த நிலைக்கு வந்திருக்கிறோம்ன்றது சொல்லலாம். பொருளாதார ரீதியாக வி ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங், நாங்கள் வந்து ஒரு கலெக்டிவாக இயங்குறோம்ன்றா, அதுக்கு விடுதலை புலிகள் இயக்கம் காரணமாக இருந்தவன். அப்புறம் 2009 ஆஃப்கோர்ஸ் அந்த தமிழ் இனப்படுகொலை, ஜெனசைட் ஹேப்பன்ட், எப்படி ஜூஸுக்கு ஒரு ஹாலோகோஸ்ட்டோ அது மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஜெனசைடை வந்து இந்த 2009 நடந்தது. அதை பற்றியெல்லாம் நான் பிறகு விரிவாக பேசுவோம். இன்று அந்த ஜெனசைடுக்கான அந்த ஜஸ்டிஸை கோரி உலகெங்குமே வந்து தமிழர்கள், ஈழத்தமிழர்களும் தாய் தமிழக உறவுகளும் என்ன, இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சி வந்திருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதன் ஊடாக தாய் தமிழக உறவுகளும், தாயகம் ஈழம் உறவுகளும், புலம்பெயர் தமிழர்கள் என்றும், மலையகத் தமிழர்கள் என்றும், நாங்கள் மலேசியா, சிங்கப்பூர் எங்கு வாழ்ந்தாலும் நாங்கள் எல்லாருமே தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் நின்று இன்று களமாட ஆரம்பித்திருக்கிறோம், ஒரு ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறோம் என்பது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் திஸ். ஏனண்டா, ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் ஈழத்தின், இலங்கையின் பூர்வகுடி மக்கள், இண்டிஜினஸ் பீப்புள், ட்ரெடிஷனல் ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட் என்பதை நீங்கள் எல்லோரும் நினைவு வைத்திருக்க வேண்டும். உலகெங்கும் பரவி வாழும் மக்கள் ஈழத்தமிழர்கள், உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களின் தாயக நிலங்கள் என்றால் அது தாய் தமிழ்நாடு, தாயகம் ஈழம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களா, தாயகம் ஈழம் என்பது உங்களுக்கான ஒரு தாயகமும் தான். ஏனென்றால் அது தமிழர்களின் சொத்து, தமிழர்களின் பூர்வீக நிலம், தமிழர்களின் தாயக நிலம் என்பதை நீங்களும் நினைவில் வைத்திருக்க வேண்டும், எல்லோரும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.